சொல்லுங்கள்.
நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ரமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையை திருமூலா அழகுமலை ராமதேவ ஆதிமலை ராமதேவ அனந்த சைன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர் கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல் சொல்ல மட்டு குடியில் வாணியரோடு நற்றால் காசி நந்தி தேவர் நற்றால் காசி நந்தி தேவர் ஆதி அரிசங்கலன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை போவநாதர் பழனிமலை போவநாதர் பழனிமலை போவநாதர் திருப்பரங்குன்றமதில் மற்ற முனி பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன் வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர் போயூர் கோராக்கர் மயூரன் புதம்பை திருவர்மையூருடைக்காடர் சமாதியில் சேந்தனரம்மை காக்கவே சமாதியில் சேந்தனர் அம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பபாஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பபாஜி நமோ ஓம் சிவாய நமோ. இன்று எங்களுடைய ஞாயிற்றுக்கிழமை சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை அறியும் வகுப்பாகவும் அதற்குரிய கேள்விகளுக்கு விடை காணும் வகுப்பாகவும் அமைகின்றது. கார்த்திகேயன் ஐயா மியூட்டில் இருந்தால் உதவியாக இருக்கும். இப்போது இன்று எனக்கு மூன்று கேள்விகள் வந்திருக்கின்றன. அதில் முதலாவது கேள்வி மிகவும் முக்கியமான கேள்வி. அது நேற்றையான் சத்சங்கத்தில் இருந்து ஒரு அன்பர் கேட்கின்றார், ஐயா நான் இந்த கந்தசஷ்டி விரதத்தை இந்த வருடம் 5வது தடவையாக பிடித்து முடித்திருக்கின்றேன். நேற்று இரவு இன்று காலை உணவருந்த போகின்றேன். ஆனால் என்னுடைய சிந்தையில் சில குழப்பம். இந்த 5 வருடம் நான் ஒழுங்காக உபவாசம் இருந்து இதை பிடித்து விட்டேன். இன்னும் 1 வருடம்தான் இருக்கின்றது எனது இலக்கை அடைய. ஆனால் நேற்று நீங்கள் கொடுத்த சத்சங்கத்தில் சில உண்மைகளை அறிந்து விட்டேன். இப்போது என்னுடைய நிலை தர்ம சங்கடமான நிலையாக இருக்கின்றது. ஏனென்றால் இன்னும் 1 வருடம் நான் செய்ய வேண்டும். ஏதோ ஒரு ஆர்வத்தில் அதை செய்து கொண்டு வந்திருக்கின்றேன். வார வருடம் இதை செய்வேனோ தவற விட்டு விட போறேனோ தெரியவில்லை என்று ஒரு நிலைப்பாடு. அதற்குரிய காரணம் உண்மை சிறிது புலப்பட்டது. என்னையா செய்யலாம்? நான் 2 முறைதான் முருகனை நினைப்பேன். அது ஒன்று கந்தசஷ்டி, மற்றது தைப்பூசம். 2 நாளும் பெரிய விரதம் இருப்பேன், உபவாசம் இருப்பேன். அதன் பின் எனக்கு முருகனின் ஞாபகம் வருவது மிகவும் குறைவு. ஆனால் நீங்கள் சொன்ன பின் தான் விளங்கியது. அந்த முருகக் கடவுளே 6 ஆதாரங்களுக்குள்ளும் என்னுள்ளேயே இருக்கின்றார். அதை சுமந்து கொண்டுதான் நான் இன்பங்களை தேடி அலைகின்றேன். அந்த நேரம் கூட 1 நிமிடமாவது 1 நாளைக்கு அந்த முருகக் கடவுளை நினைத்ததில்லை. ஆகவே என்னுடைய சிந்தையை தெளிய வையுங்கள் என்பது அவருடைய கேள்வி. நான் தெளிய வைக்க முடியாது. உங்களுடைய சிந்தை தெளிய வேண்டுமென்றால் அதற்கு சத்குருவின் உதவி தேவை உங்களுக்கு. அவருடைய பயிற்சியை செய்யுங்கள். அவர் உங்களை அப்படியான சந்தேகங்களிலிருந்து இன்னும் விடுதலை தருவார் என்பது சுருக்கமான பதில். ஆனால் நான் உங்களை அந்த நிலையில் விடவில்லை. இதை நாங்கள் ஆழ்ந்து எப்பவும் சைவ சித்தாந்தம் என்ன சொல்கின்றது, உள்நோக்கி செல்லுங்கள். துன்பம் வந்தாலும் உள்நோக்கி செல்லுங்கள், இன்பம் வந்தாலும் உள்நோக்கி செல்லுங்கள், ஏதாவது ஒன்றை கண்டுபிடியுங்கள் என்று சைவ சித்தாந்தம் அடிப்படை கருத்தில் சொல்கின்றது. ஆகவே நீங்கள் இப்போ சொல்லும் விடயத்தில் நீங்கள் உள்நோக்கி பயணியுங்கள். அந்த பயணம் என்ன? ஏன் இந்த விரதத்தை இருக்க தொடங்கினீர்கள்? முதலாவது கேள்வி. 5 வருடத்துக்கு முதல் நீங்கள் கேட்டால் நான் சத்சங்கத்தில் உங்களுக்குரிய பதில் தாரேன். உங்களுடைய பதில் எனக்கு தெரியாது. இருப்பினும் பெரும்பாலும் உங்களுடைய பதில், நான் ஒரு இலக்கை முன்வைத்து தொடங்கி இருக்கின்றேன் ஐயா, என்னுடைய வாழ்க்கையில் நான் நன்றாக இருக்க வேண்டும், அல்லது என்னுடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும், அல்லது எனக்கு பணம் கொட்டோ கொட்டொண்டு கொட்ட வேண்டும், அல்லது நோய் வாயில்லாமல் இருக்க வேண்டும் என்று பல நிபந்தனைகளை கொடுத்துத்தான் இந்த விரதங்களை இருப்பீர்கள். இது சாதாரணம், இதில் ஒரு விதமான தப்பும் இல்லை. இது சாதாரண உலகியல் நிலை, அதை நீங்கள் சிந்தியுங்கள். ஆகவே நீங்கள் ஏதோ ஒரு பொருளை முருகனற்றை நாடுகின்றீர்கள். அந்த பொருள் கிடைப்பதற்காகத்தான் 6 வருஷ பூர்த்தியை செய்கின்றீர்களே தவிர, அந்த முருகனில் உங்களுக்கு உண்மையான அன்பு இருக்கின்றதா என்ற ஒரு கேள்வியை கேளுங்கள். அந்த அன்பு இருக்குமானால் ஒவ்வொரு நாளுமே அந்த கந்தனை சிந்திக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் உபவாசம் இருக்க தேவையில்லை, விரதம் இருக்க தேவையில்லை. அவன் உங்களுக்குள் 6 ஆதாரங்களில் ஓடுகின்றான் என்று தெரிந்துவிட்டது. அந்த 6 ஆதாரங்களை மோட்டுவதற்கு கிரியா பாபாஜியின் பயிற்சி, ஒவ்வொரு நாள் பயிற்சியும் அமைந்துள்ளது. அதை 20 நிமிடம் 30 நிமிடம் ஒழுங்காக செய்தீங்கள் என்றாலே நீங்கள் அந்த முருகக் கடவுளை ஒவ்வொரு நாளும் வணங்குகின்றீர்கள். நீங்கள் சாதகராக இருப்பதால் தான் இந்த பதில் உங்களுக்கு கைக்குள் இருக்கின்றது. நீங்கள் அதை செய்யவில்லை என்று நான் சொல்லவில்லை. ஒழுங்காக செய்கின்றீர்களோ எனக்கு தெரியாது. செய்தால் அது வெற்றி. தொடர்ந்து செய்யுங்கள், செய்யாவிட்டால் தொடங்குங்கள். ஆகவே நாங்கள் இதை எல்லோருக்குமாக பார்ப்போமாக இருந்தால், நாங்கள் ஏதோ ஒரு பொருளை நாடித்தான் இறைவனை பற்றுகின்றோம். அந்த பொருள் எங்களுக்கு என்னத்தை தருகின்றது என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. பேராசிரியர் அருமையாக விளங்கப்படுத்துவார் இந்த விடயங்களை. இந்த பொருட்கள் எல்லாம் எங்களுக்கு இன்பத்தை தருகின்றன. ஆகவே இன்னொரு முறைப்படி சொல்ல போனால், நாங்கள் இன்பத்தை தேடி அலைகின்றோம், அதுவும் பிழை இல்லை. அந்த இன்பம் என்ன? சிற்றின்பம். அதுவும் எங்களுக்கு தெரியும் பெயரளவில். அதனால் சந்தோஷப்படுகின்றோமா? நிச்சயமாக ஐயா சந்தோஷப்படுகின்றோம், இன்பப்படுகின்றோம். ஆனால் எவ்வளவு தூரம்? அடுத்த கேள்வி. ஐயா, அது இன்பமாக இருந்தெல்லாம் சரியாக இருந்தது, இப்போ அந்த இன்பம் முடிந்து விட்டது, துன்பம் சூழ்ந்தது. அங்கு இன்னொரு கேள்வி வேண்டும் சைவ சித்தாந்த மாணவர்களுக்கு. ஏன் அந்த இடத்தில் அந்த இன்பம் முடிந்து துன்பம் சூழ்ந்ததென்றால், அது முடிந்து அது சூழவில்லை, உங்களுக்கு கிடைக்க இன்பமெல்லாம் துன்பமே என்று சைவ சித்தாந்த பேராசிரியர் சொல்லி தந்திருக்கின்றார். நாங்கள் அதை இன்பம் இன்பம் என்று சொல்லிக்கொண்டு அனுபவிக்கின்றோம். அது இன்பம்தான் பேரளவில். ஆனால் அது இன்பமாக இருந்தாலும் வெகு சீக்கிரம் அது உங்களுக்கு துன்பத்தை தருகின்றது. அதை உணரத் தவறுகின்றோம். அந்த இன்பம் முடிந்தவுடன், அந்த இன்பம் முடிந்து விட்டது, இறைவனின் உதவி முடிந்துட்டது, இன்னொரு இன்பத்தை தேடி இன்னொரு விரதத்தை இருப்போம், அடுத்த இன்பத்தை பெறுகின்றீர்கள், சந்தோஷப்படுகின்றீர்கள், இறைவன் தந்து விட்டான், அதை அனுபவிக்கின்றீர்கள். அது முடிந்து விட்டது. நீங்கள் கேட்டபடியே திரும்ப துன்பத்துக்குள் ஆளாகின்றீர்கள். திரும்ப ஏதாவது ஒரு கேள்வி இறைவனிடம் தருகின்றார், அனுபவிக்கின்றீர்கள், துன்பத்துக்குள்ள போகின்றீர்கள். இதை சிறிது நேரம் இருந்து சிந்தியுங்கள். முடிந்தா? எந்த இன்பமும் உங்களை கடைசியில் துன்பத்தில் தான் கொண்டே விழுத்துகின்றது. அதைத்தான் பேராசிரியர் சொல்லித் தந்திருக்கின்றார். அவையெல்லாம் சிற்றின்பம் என்று பெயரளவில் இல்லை, உண்மை. ஆகவே நாங்கள் இந்த சிற்றின்பங்களை நாடி நாடி ஓடுகின்றோம், இறுதியில் துன்பத்துக்குள் விளைகின்றோம். இந்த சிற்றின்பம் என்ற சொல்லு கேட்பதற்கு இன்பமாக இருந்தாலும் அது துன்பமே என்பதை ஏற்க மறக்கின்றோம். சரி, அடுத்த கட்டம். ஏற்றுவிட்டோம் என்று வைத்துக் கொள்ளுவோம். ஏற்றுவிட்டால் அடுத்த கேள்வி பிறக்க வேண்டும். அப்போது எந்த இன்பத்தை நான் இறைவனிடம் கேட்டால் நான் இந்த துன்பத்துக்கு ஆளாக மாட்டேன், நெடுகவுமே அது இன்பமாக இருக்கும். அது என்ன பொருள்? கிரிக்கெட்டா, உணவா, பெண்களா, என்ன இன்பம்? அதை கண்டுபிடிக்க வேண்டும். ஏதோ கண்டுபிடித்து விட்டாலும் அதில் சென்று பாருங்கள். அதுவும் இறுதியில் துன்பத்தில் முடிந்தால் நீங்கள் அதை தான் இன்பம் என்று நினைத்திருந்தால் அதுவும் சிற்றின்பம் தான், துன்பம் தான் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். அதுக்கு அடுத்தபடி, ஆகவே இவற்றுக்கெல்லாம் நேரத்தை கழித்து கொண்டிருக்கின்றேனே, அப்ப எனக்கு தொடர்ச்சியாக இன்பம் தரப்போவது யார்? ஓ, சைவ சித்தாந்தத்தில் வகுப்பில் படிக்கின்றேன், இறைவன். இறைவன் தான் எல்லாவற்றையும் செய்கின்றான், அவன்தான் தருகின்றான், அவன்தான் எடுக்கின்றான். ஆகவே அவனில் ஒரு விடயம் இருக்கின்றது, அதை நான் பற்றுகின்றேன். ஆனால் பொருள் கிடைத்தவுடன் விட்டுவிடுகின்றேன். துன்பம் வரும்போது திரும்பவும் பற்றுகின்றேன், திரும்பவும் விட்டுவிடுகின்றேன். ஆகவே அந்த இறைவன் தான் தரும் இன்பம், இறையை நாடுவதுதான் அந்த இன்பந்தான் எனக்கு எப்பவுமே இன்பம் தரும் என்பதை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். என்னுடைய சொல்லை கேட்டோ பேராசிரியருடைய சொல்லை கேட்டோ நம்பாதீர்கள். நாங்கள் எல்லாம் மோசடி செய்பவர்கள். நீங்கள் உணர வேண்டும். நீங்கள் உணர்வீர்களாக இருந்தால் இந்த விரதம் உபவாசம் எல்லாம் தேவைப்படாது. செய்வது குற்றமல்ல, அறிந்து செய்யுங்கள். ஆகவே துன்பப்பட மாட்டீர்கள். இறைவன் உண்டு அப்பவும், அவனை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் நீங்கள் நினைக்க வேண்டும். அதற்காக கோயிலுக்கு சென்று வழிபட வேண்டும் என்பதல்ல. நீங்கள் உங்களுடைய உடலிலேயே கோயிலையும் இறைவனையும் சுமந்து செல்கின்றீர்கள். அதை கிரியா யோகம், சைவ சித்தாந்த சிவ யோகத்தில் இருந்து வந்த கிரியா யோகம் அடித்து சொல்கின்றது. அதற்குரிய பயிற்சியை சத்குரு அவர்கள் தந்திருக்கின்றார்கள். அதை ஒரு கரையில் வைத்துவிட்டு விரதத்தை இருந்து பொருளை பெற்று இன்பமாக இருந்து செல்வந்தனாக இருந்து துன்பம் வந்தவுடன் மீண்டும் பொருளை பெற்று எங்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்கின்றோம். இறுதியில் எங்களுடைய வாழ்க்கை முடியும் போது எங்களுடன் ஒரு இன்பமும் செல்லப்போவதில்லை. வாழ்க்கை முழுக்க வேஸ்ட். ஆகவே இந்த அன்பருக்கு உரிய பதில் இவ்வளவு விளக்கமும் பாபாஜி அருளினால் உங்களுக்கு தருகின்றேன். இது போதுமானதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். பேராசிரியருடைய சொல்லுகள் இங்கு பிரதிபலிக்கின்றன. அவருடைய சொல் என்று சொல்வது நான் என்னவென்றால் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்கள். எனக்கொன்றும் தெரியாது, சொல்பவற்றை கேட்கின்றேன், கொஞ்சம் சிந்திக்கின்றேன், தருகின்றேன், அவ்வளவுதான். அது பிழை இருந்தால் மன்னியுங்கள், சரியாக இருந்தால் ஏற்றுக்கொள். உங்களுடைய வாழ்க்கை தான், என்னுடைய வாழ்க்கை அல்ல என்று இந்த நண்பருக்கு சொல்கின்றேன். நன்றி சொல்வோம் பாபாஜிக்கு, பரம்பொருளுக்கு. ஓம் கிரிய பாபாஜி நமோம். ஓம் சிவாய நமஹ. அடுத்த கேள்வி, ஒரு எங்களுடைய நாளாந்த கிரியா யோக வேறு பலமுறை எனக்கு கேள்வி தருவார். நான் சுயினத்திலிருந்து நின்று மீண்டு வந்தவுடன் தன்னுடைய அன்பை தெரிவித்து, ஐயா, நாளையான் சத்சங்கத்தில் ஒரு உதவியை உங்களுடன் கேட்கப் போகின்றேன், அதற்கு நீங்கள் என்னுடைய பேரன்ஸை கூப்பிட்டு கலைக்க கூடாது, சத்தியம் பண்ணுங்கள், சத்சங்கம் மூலமாக ஏதாவது உதவி செய்வீர்களா? சரி, என்ன கேள்வி அம்மா? நான் பாபா ஐயை விரும்பினேன் சின்ன சிறு வயதிலிருந்து. உங்களுடைய சங்கத்துக்குத்தான் வந்து போகின்றேன். நல்ல விருப்பம், நீங்கள் சொல்ல சொல்ல விரும்பினேன். அந்த நேரம் எனக்கு பல சோழியல் இல்லை. சிறுமியாக வளர்ந்து 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 இதை விரும்பி கொண்டிருந்து உங்களுக்கும் நாங்கள் என்ன தொண்டு செய்ய இயலுமோ சிறு சிறு தொண்டுகளை செய்து கொண்டிருந்தேன். ஆனால் இப்போது வளர்ந்து படித்து கொண்டிருக்கின்றேன் பல்கலைக்கழகத்தில். ஆனால் இப்பவும் என்னுடைய பெற்றோர்கள், நீ எங்களுடன் சங்கத்துக்கு வர வேண்டும், பூசைகளில் இருக்க வேண்டும், பாபாஜியை செய்த தொண்டை சாரி செய்தவற்றை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று என்னை வற்புறுத்துகின்றார்கள். அதனால் எனக்கு ஒரு விரக்தி வந்துவிட்டது. இதை நான் செய்து என்னத்தை காணப்போகின்றேன்? நான் இல்லை என்றே சொல்லிவிட்டேன். அது மனக்கஷ்டமாக இருக்கின்றது. அதே நேரம் நான் அதை உங்களுக்கு சொன்னால் நீங்கள் அவர்களை கூப்பிட்டு கண்டிப்பீர்கள் என்று எனக்கு தெரியும். அது நடக்கக்கூடாது. அது நடந்தால் எனக்கு வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. அப்ப என்னுடைய கேள்வி என்னவென்றால், இந்த பழைய படி நான் பாபாஜி கோவிலில் இவற்றையில் நான் செய்ய முடியாது, இருந்தாலும் எனக்கு இன்னும் பாபாஜியில் அன்பு உண்டு. இதை நான் இவற்றில் ஈடுபட முடியாமல் எவ்வாறு தவிர்க்கலாம் என்பதை எனக்கு பதில் சொல்வது மூலமாக இந்த கேள்வியை கேட்டுக்கொண்டிருக்கும் எல்லோருக்கும் அது போய் சேரட்டும் என்று அந்த பிள்ளையின் கேள்வி. பதில் மிகவும் சுலபம். சத்குரு கிரியா பாபாஜி அவர்கள் அந்த பதிலை தந்திருக்கின்றார். அதை நாங்கள் உணரவில்லை பிள்ளையே. அதை நாங்கள் பெரிய அளவில் பார்த்திருக்கின்றோம், சிறிய அளவில் பிரித்து பார்க்கவில்லை. எங்கிருந்து அவரது கிரியா யோகா முறைகள் தொடங்குகின்றன? அன்பு, தொண்டு, பக்தி, சரணாகதி. நான் சொல்வது எல்லோ பெற்றோர்களுக்கும். பிள்ளைகள் எல்லாம் வயது வர வர தங்களுடைய பணியில் ஆர்வமாக இருப்பவர்கள். அது சிற்றின்பந்தான் அவர்களுக்கு உணர்வுகளுக்கு பக்குவம் இல்லை. ஆனால் உங்களுக்கு சிறிதளவாவது பெற்றோர்களுக்கு உண்டு, அவர்களை வற்புறுத்தக்கூடாது. ஆக நீங்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும், அவ்வளவுதான். அது அவர்களுடைய வாழ்க்கையாகவே இருக்கட்டும், அவர்களுடைய நண்பர்களுடன் கேளிக்கையான வாழ்க்கையாக இருக்கட்டும். ரெண்டு விடயத்தை சொல்லிக் கொடுங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு. முதலாவது அன்பு. எங்கும் அன்பு, எதிலும் அன்பாக வாழ் பிள்ளையே. நீ உன்னுடைய நண்பர்களுடன் அன்பை காட்டு. உன்னுடைய கெட்ட பழக்கத்தில் இருக்கும் சிநேகிதர்களிடம் அன்பை காட்டு. இந்த உலகத்தில் இருக்கும் எல்லா உயிர்களிலும் உன்னுடைய அன்பை காட்டு. அதை மாத்திரம் செய். நீ எங்களுடன் பாபாஜி சங்கத்துக்கு வர தேவையில்லை. உன்னுடைய வாழ்க்கையில் அன்பாக இரு, எங்களுடனும் தான். அதை மாத்திரம் செய்வியா? அதற்கு உனக்கு வேறு ஏதாவது நேரம் தேவையா? இல்லை என்று அவர்கள் சொல்வார்கள். அதுதான் உண்மை. அந்த அன்பை அவருடைய வாழ்க்கையிலேயே செய்ய சொல்லுங்கள் பிள்ளைகளை. அவர்கள் சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொள்வார்கள். பாபாஜி சங்கத்துக்கு வாங்கோ, ஆசனம் போடுங்கோ, ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் அதுக்கு செலவழியுங்கோ, அதெல்லாம் முடியாது அவர்களால். ஏனென்றால் அவர்கள் அந்த பக்குவ நிலைக்கு வரவில்லை. அதுக்கு அடுத்தது ஒரு விடயத்தையும் சிறிதாக சொல்லிக் கொடுக்க வேண்டும். ரெண்டும் சேர்ந்து போக வேண்டும். அது என்ன? பாபாஜியின் இரண்டாவது தங்க விதி, தொண்டு. பிள்ளையே, கஷ்டப்படுறவங்களை கண்டால் உன்னால் முடிந்த ஏதாவது உதவி செய். காசு பணம் அல்ல. ஒருவர் ரோட்டில் கஷ்டப்படுகிறார் என்றால் அவரை ஒரு இடத்துக்கு ஒரு கரை ரோட்டை கடக்க வேண்டும் என்றால் அவருக்கு உதவி செய் கடப்பதற்கு. அப்படி உன்னால் முடிந்த உதவிகளை மற்ற உயிர்களுக்கு செய். அது மனிதராக இருக்க தேவையில்லை, விலங்கு பறவைகளாகவும் இருந்தாலும் அதை வளர்ப்பில்லையே. எங்களுக்கு செய்ய தேவையில்லை, அதை கடமை என்று நீ சொல்லுவாய், எங்களுக்கு தேவையில்லை. ஆனால் நீ சரியான முறையில் வளர்வியாக இருந்தால் உன்னுடைய சொந்த வாழ்க்கை முறையிலேயே, அந்த இன்பமான வாழ்க்கை முறையில் இந்த ரெண்டு விடயத்தையும் பிள்ளைகள் கடைபிடித்தால் நீதியை பாபாஜி எடுத்துச் செல்வார். ஏன், அவருடைய தங்க விதிகள் அன்பிலிருந்து தொடங்கி தொண்டுக்கு சென்று அடுத்ததாக என்ன, பக்தி. இதை இந்த பிள்ளை பெற்றோர்கள் இதை செய்ய அந்த பிள்ளைக்கு ஊக்குவித்து கொண்டிருந்தால், ஒரு நேரம் பிள்ளையாகவே தன்னுடைய பழைய முறைப்படி சங்கத்துக்கு வந்து எல்லாவற்றிலும் கலந்து கொள்ளும். ஏன், அதுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம், பாபாஜியின் அன்பு தொண்டு வழி நீக்க பழகிவிட்டால். ஆகவே அடுத்த பக்தி பாபாஜி கொடுப்பார், இதை நாங்கள் உணர வேண்டும். ஆகவே பிள்ளைகளை கஷ்டப்படுத்தாதீர்கள், கிரியாயோக பிள்ளைகளை கஷ்டப்படுத்தாதீர்கள். அவர்களுடைய வாழ்க்கை இத்துடன் முடியவில்லை. சிறுவயதினராயிருந்தது போல் இன்னும் பல இடத்தில் அவர்கள் துன்பத்தை அனுபவிக்கப் போகின்றார்கள். அது முதல் அன்பருடைய கேள்விக்கு அந்த பதிலை கொடுத்திருக்கின்றேன். கிடைக்கிற இன்பமெல்லாம் துன்பம் என்று அவர்கள் உணர்வார்கள். அந்த நிலையில் அவர்கள் பாபாஜியிடம் பக்தியில் வருவார்கள். அது அவர்களை இறுதி நேரத்தில் சரணாகதிக்கு கொண்டு செல்லும். இதுதான் அந்த பிள்ளைக்கு, பிள்ளையை காப்பாற்றுவதற்கு பெற்றோர்களிடமிருந்து நான் எல்லா பெற்றோர்களுக்கும் கொடுக்கும் பதில். இது ரெண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி என்னவென்றால், அதையும் நேற்று என் லெக்சரில் இருந்து இன்னொரு அன்பர் அதை வித்தியாசமாக கேட்கின்றார். ஐயா, நேற்று நீங்கள் இந்த கந்தசஷ்டி விளக்கம் கொடுத்தீர்கள், உணர்வை பாபாஜி தந்திருக்கின்றார் என்று மிகவும் ஸ்ட்ராங் என்று சொல்லுகின்றார், மிகவும் கடினமாக நம்புகின்றேன், உண்மையை கண்டது போல் சந்தோஷப்படுகின்றேன். அவரை, முருகனை இனி நான் பிடித்து விடலாம் ஒவ்வொரு நாளும் என்றும் ஒரு சந்தோஷத்தில் இருக்கின்றேன். ஆனால் என்னுடைய கேள்வி, அப்படி நான் ஒவ்வொரு நாளும் பிடித்து விட்டால் நான் சரியான பாதையில் செல்கின்றேன் என்று நீங்கள் சொல்லுகின்றீர்கள், அதை நான் நம்புகின்றேன், உணர்கின்றேன், செல்கின்றேன். அது மாத்திரமே என்னை முழுமையாக முருகனிடம் அன்பு வைக்க உதவுமா, அல்லது ஏதாவது மாயை வந்து என்னை பிறட்டுமா? சைவ சித்தாந்தம் படித்து கொண்டிருப்பவர், அருமையான கேள்வி. சிந்தித்தேன், அதை என்ன மாதிரி விளங்கப்படுத்தலாம் என்று சிந்தித்தேன். அதற்கு சைவ சித்தாந்த பேராசிரியர்கள் சொல்பவை, இறைவனில் நாங்கள் பற்று வைத்தால் மாத்திரம் இறைவனை 100% அன்பை வைத்து விடலாம், தொடர்ச்சியான அன்பை வைத்து விடலாம் என்பது இல்லை. தொடர்ச்சியான அன்பு கிடைக்கும், ஆனால் அது முழுமையானது அல்ல என்று சைவ சித்தாந்தம் சொல்வதாக பேராசிரியர் கூறுகின்றார் ஒரு இடத்தில். அது என்ன, இவ்வளவுதான் நாங்கள் இறை இன்பம் வைத்தாலும் விடப்பழக வேண்டும் என்று சொல்வார் உரத்து. என்னத்தை விடப்பழக வேண்டும்? எங்களிடம் இருக்கும் பிழையான விடயங்களை விட வேண்டும், பற்றுக்களை அதற்கு மேலாக விட வேண்டும். அவற்றை விட்டுக்கொண்டு போனால்தான் சைவ சித்தாந்த கிரியாயோகா அடிப்படையில் இறைவனை நீங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்வீர்களே தவிர, அவனில் அன்பு மாத்திரம் வைத்திருந்தால் பிழை இல்லை, பாதி வழியில்தான் இருக்கின்றீர்களே தவிர, நான் அவனை ஒவ்வொரு நாளும் பூசிக்கின்றேன், ஒவ்வொரு நாளும் சாதனை செய்கின்றேன் என்று நினைத்து கொண்டிருந்தால் மாத்திரம் காணாது, இந்த மாயையினால் நீங்கள் இழுக்கப்படுவீர்கள். அதற்கு ஒரே ஒரு வழி, பற்றற்று வாழப்பழக வேண்டும், இருப்பவற்றை விட வேண்டும். நீங்கள் இறைவனிடம் பெற்று வைக்கின்றீர்கள், சேர்க்கின்றீர்கள் என்பது உண்மை. பேராசிரியர் சொல்கின்றார், விடப்பழகும் வரைக்கும் அது முழுமை அல்ல. அது இந்த என்பருடைய கேள்விக்குரிய பதில். பேராசிரியர்கள் எவ்வளவு விடயங்களை தருகின்றார்கள்! இந்த நாளாந்த கேள்விகள் வரும்போது அவற்றை எவ்வளவு இலகுவாக அதுக்கு கொண்டு வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. அருமை. நன்றி பாபாஜிக்கும் பெரும்பொருளுக்கும். ஓம் கிரியா பாபா, ஓம் சிவாய நமஹ. இப்போது இறைவன் ஐயா அணைப்பில் இருக்கின்றீர்கள். இறைவன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்கின்றேன்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் சிவாய நமோ,
சிவாய நமோ.
இன்றைய சத்சங்கம் வழமை போல் எல்லா கேள்விகளுக்கும் சிறப்பான தெளிவான கருத்து கிடைக்கப்பெற்றது. எல்லா சாதகருக்கும் மகிழ்ச்சியை தருகின்றது. அதில் முதலாவதுக்கு மிகவும் சுருக்கமாக முதலாவது கேள்விக்கு, சிந்தை தெரிய வேண்டுமானால் சத்குரு பாபாஜியை வேண்டினால் அது சரிவரும் என்பது மிகவும் சுருக்கமாக விளக்கப்பட்டது. அத்துடன் இன்பமெல்லாம் துன்பம் என்றதை தவறுகின்றோம், இன்பமெல்லாம் துன்பம் என்றதை உணர தவறுகின்றோம் என்ற விளக்கம் தரப்பட்டது சிறப்பாக இருந்தது. இந்த இரண்டு விளக்கங்களுடன் முதலான கேள்விக்கு முதலாவது கேள்விக்கு சிறந்த விளக்கம் தரப்பட்டது. அடுத்து இரண்டாவது சாதாரண கேள்விக்கும், சற்குரு கிரியா பாபாஜி அதனை தந்திருக்கின்றார், ஆனால் நாம் அதை சரியாக புரியவில்லை என்பதும், அதற்கு எங்களுடைய வாழ்க்கை முறை அமைய வேண்டும் என்பதை சொல்லித்தர வேண்டும். அதாவது அன்பு, தொண்டு, பக்தி, சரணாகதி மூலம் அதை சரியாக செய்யும் பொழுது அதற்குரிய பதில் சிறப்பாக அமைந்தது. அடுத்து இறுதியான கேள்வி, பற்றுக்களை விட வேண்டும் என்பதுதான் பதிலாக அமைந்தது. எல்லாவற்றுக்கும் நான்காவது கேள்விக்கும் பற்றுக்களை விடும் போது அதற்குரிய பதிலாக அமையும் என்றது சிறப்பாக செயல் சித்தாந்த கருத்துக்கள் மூலம் தெரிய வைக்கப்பட்டது சிறப்பாக இருந்தது. எனவே இன்றைய சத்சங்கத்தில் கேட்கப்பட்ட நான்கு கேள்விகளுக்கும் மிக சிறப்பான தெளிவான விளக்கம் தரப்பட்டது. நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நமவோம், ஓம் சிவாய நமவோம்.
நன்றி இறைவன் ஐயா, முடிந்த அளவில் சுருக்கமாக சொன்னீர்கள். ஒரே ஒரு சின்ன திருத்தம், அந்த முதலாவது கேள்விக்குரிய பதில், இன்பம் எல்லாம் துன்பமே என்று சொன்ன இடத்தில் எல்லோரும் அதை சிற்றின்பம் எல்லாம் துன்பமே என்று எடுத்துக்கொள்ளுங்கள். ஏனென்றால் இன்பம் என்று சொல்லும் போது அது பொதுவாக சிற்றின்பத்தையும் பேரின்பத்தையும் குறிக்கும் ஒரு பொது சொல்லு. ஆகவே பேரின்பத்தை நாங்கள் துன்பம் என்று கருதிவிடவே கூடாது. அது மிகவும் பிழையான விடயம். ஆகவே ஒரு சிறிய திருத்தம், அதில் தவறில்லை நீங்கள் சொன்னதில், பட்டு அதை ஆழமாக சிந்திப்பவர்களுக்கு அது தவறாக தெரிந்துவிடக் கூடாது. நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இப்போது கார்த்திகேயன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம் ஐயா.
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் சிவாய நமோ,
ஓம் சிவாய நமோ.
இங்கே சத்சங்கம் சிறப்பான முறையில உலகத்தாருக்கும் இல்லறத்தாருக்கும் யோகத்துல உள்ளவருக்கும் ஒரு பொதுப்படையான ஒரு கருத்து. அவருடைய பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி இந்த கருத்தை எடுத்து சில விஷயங்களை நம்ம விட்டு விலகிறதுக்கு ஒரு வாய்ப்பு. எல்லாத்துக்கும் பொருந்தும். சைவ சித்தாந்தத்திலேருந்து நீங்க கருத்தை எடுத்துட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் பொருந்தும். அந்த பக்குவ நிலைக்கு அது பொருந்தும். அந்த வகையில நல்ல சிறப்பான கருத்துக்கள் இதெல்லாம் அவசியம். இடையில வந்து எவ்வளவு நம்ம ஆன்மீக விஷயங்களை படிச்சாலும் சாதனா பண்ணாலும் இந்த மாதிரி இந்த உலகில நம்ம இருக்கக்குள்ள நம்மளுடைய மாயைகள் வந்து அப்பப்ப நம்மள டைவர்ட் பண்ணும். அந்த மாதிரி காலகட்டத்துல இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அதுல இருந்து விலகி வாழ்றதுக்கு ஒரு வாய்ப்பு. நம்ம யோகத்துல இருக்கக்குள்ளதான் அந்த சிந்தனைகள் வரும். நீங்க உலகிலேயே முழுமையா இருந்தீங்கன்னா அந்த சிந்தனைகளே மறைச்சிடும். கேட்ட கேட்ட மட்டத்திலே மறைச்சிடும். நம்ம யோகத்துல இருக்கிறதுனால இந்த சிந்தனைகளை உள்ள கொண்டு போய் வைக்கக்குள்ள சில விஷயங்களை விட்டு விலகிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக அமையும். அது இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துல இருந்து எடுத்து நமக்கு பாபாஜி இன்றைக்கு கொடுத்துருக்காருன்ற அது ஒரு சிறப்பான விஷயம். இப்படிதான் நம்ம ஒவ்வொரு விஷயங்களை பக்குவப்படுத்தி வாழ்றதுக்கு முன்னோர்கள் வந்து இதெல்லாம் வகுத்து வச்சிருக்காங்க. அது இன்னைக்கு நமக்கு சங்கத்து மூலியமாகவும் பாபாஜியுடைய கருணை மூலியமாகவும் சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படை கருத்துக்களை எடுத்து நமக்கு கொடுக்குறார். அதை சிறப்பாக கையாண்டு நம்மளுடைய வாழ்க்கையில அது சிறுவராக இருக்கலாம், இல்லறத்துல உள்ளவங்களா இருக்கலாம், இல்ல ஞானத்துல கூட உங்களுக்கு யோகத்துல இருக்கிறவங்க கூட தடுமாட்டங்கள் இருக்கலாம், அதுலயும் இதை வந்து சரிப்படுத்திக்கலாம் இந்த வார்த்தை கேட்கக்குள்ள. அந்த வகையில ஒரு சிறப்பான ஒரு சத்சங்கமா அமைஞ்சனால பாபாஜிக்கு நன்றி சொல்லி எல்லாரும் அதை பின்பற்றுவோமாக. ஓம் கிரிய பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம.
ஓம் கிரிய பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம. நன்றி கார்த்திகேயன் ஐயா, அதை மிகவும் அருமையாக தொகுத்து கொடுத்தீர்கள். வழமை போல் நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம.